أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய அருளினால் இறை தூதர் காத்தமுன் நபி, சத்திய தூதர், நம் வாழ்வின் முழுமையான வழிகாட்டி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த ஒரு குறிப்பிட்ட தினங்களாவது நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றதற்கு அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சில சந்தர்ப்பங்கள் உண்டு, சில சுவையான சந்தர்ப்பங்கள், சில மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள். வாழ்விலே போர் அடிக்கிற போது அல்லது வாழ்க்கை கசக்கிற போது, அது போன்ற சம்பவங்களை நினைத்து பார்க்கிற போது அந்த மனிதன் சந்தோஷம் அடைவான். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்த நாள், தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி செய்த நாள், குழந்தை ஈன்றெடுத்த நாள், திருமணம் முடிந்த நாள், இது போன்று எவரவருக்கு எந்த தளங்களில் அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்தார்களோ அதை மீண்டும் ரீகால் பண்றதுல ஒரு விதமான சந்தோஷம். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுவான், மூமின்களாகிய நீங்கள், பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கிற நீங்கள் அப்படி ஒரு வேளை சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தால், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ராஹு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ராஹு, நான் இந்த நபியையும் வேதத்தையும் கொடுத்ததற்காக வேண்டி நீங்கள் அடைகிற சந்தோஷத்திற்கு இன்னொரு சந்தோஷம் இல்லை. That is our happiest moment. ஏதோ கல்யாணம் முடிக்கிறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவா, பிள்ளையை பெற்றது என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவா, எல்லாம் நிலையில்லாத இன்பங்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுகிற இந்த காரியம் இருக்கிறதே, இறப்பு வரை அல்ல, இறப்பை தாண்டி உங்களுடைய கபருடைய வாழ்க்கை அல்ல, அதையும் தாண்டி கேள்வி கணக்கல்ல, அதையும் தாண்டி நாளை மஹ்ஷரில் தாண்டி ஜன்னத்தை தாண்டி அன்றைக்கு பெருமானாரோடு அங்கே அண்மித்திருக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் அது. குர்ஆன் சொல்லுகிறது, யூ ஹாவ் மஸ்ட் பி இன் ஹாப்பி வென் யூ ஆர் ரிமெம்பர் த ப்ராஃபட் அண்ட் இஸ் புக். பெருமானாரையும் குர்ஆனையும் நினைக்கிற போது மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால் குர்ஆனுக்கு முரண்படுகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய ஈமானை மீண்டும் ஒரு தடவை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அர்த்தம். மகிழ்ச்சி அடையாட்டியே இப்படி அப்படின்னு சொன்னா, பெருமானாரை பற்றி பேசினால் வெறுப்பு வந்தா, பெருமானாரை பற்றி பேசுகிற சபைகளை பார்க்கிற போது ஒருவருக்கு வெறுப்பு வருகிறது, என்ன அடையாளம், என்ன அடையாளம்? நாம் நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விளையாட்டல்ல. இன்றைக்கு எதுவும் பேசலாம், என்னமும் பேசலாம், என்னமும் நடக்கலாம், நாளை ஒரு நாள் இருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு அன்பின் மீதுதான் இருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பும் சொசைட்டியும் சமூகம் சார்ந்து வாழுகிற இந்த செய்திகள். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இருக்கிறீர்களே உடலை போன்று. அமெரிக்காவிலே உள்ள என்னுடைய சகோதரன், அவன் ஆங்கிலேயனாக இருக்கலாம், மொழியால் இனத்தால் அறிவால் தொழிலால் எல்லா வகையிலும் வேறுபட்டிருக்கலாம், அவன் துடிக்கிற போது எனக்கு வலிக்கும், அவனுக்கு சங்கடம் ஏற்படுகிற போது நான் உணர்கிறேன். உடம்புல தலையில் அடிபட்டுருச்சு பரவாயில்ல, அது வாட்டுக்கு இல்ல, ஜுரம் வந்துருக்கு, கீழே காலில் சுண்டு விரல் அடிபட்டுருச்சு தலைவலிக்குது, நைட்டு தூக்கம் இல்லை, பெருமானார் அழகாக சொல்லுவார்கள். இந்த உணர்வுக்கும் இந்த உடலுக்கும் இந்த சொசைட்டியினுடைய கட்டுக்கோப்புக்கு அழகான உதாரணம் ஒரு உடலை போன்று. அதில் எங்காவது ஒரு ஓரத்தில் நோய் ஏற்பட்டால் இரவு தூக்கத்தை விடுகிற ஜுரத்தை மனிதனுக்கு அழைத்து கொண்டு வருகிறது. காலில் தானே அடிபட்டுருக்கு, நீ பாட்டுக்கு தூங்க, தூங்க முடியாது, ஜுரம் அடிக்குது, எங்கடா ஜுரம் அடிக்குது, நீ பாட்டுக்கு தூங்குடா, தூங்க முடியாது, ஜுரம் சுடத்தனை செய்து பிரியாணியை தின்ன திங்க முடியாது, வயிறு கேட்கல, காது கேட்கல, கண்ணு வாக்கல, தூக்கம் வரல, எல்லாம் கொலாப்ஸ். பெருமானார் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் அதுவும் இந்த சமூகம் அந்த கட்டமைப்பு தான். எல்லாருக்கும் என்ன ஆச்சு, சொர்க்கத்துக்கு போகணும், எது கஷ்டப்பட்டு தொடரும், சுபுல காலையில் குளிருது, எந்திரிச்சு டேப்பை திறந்தா சில்லு தண்ணி வருது, மணியை பார்த்தா டைம் ஆயிடுச்சு, அஞ்சு 35-40 ஆக போகுது, வெளியில் போட்டு ஒது செஞ்சுட்டு வரலாம், அங்கே ஹீட்டரை தட்டி விட்றோன்னா வெந்நீர் வரும், ஒது செஞ்சுட்டு வரலாம், டைம் ஆகிடுச்சு, வேக வேகமாக அந்த தண்ணியில் ஒது செஞ்சுட்டு அந்த இருட்டோட இருட்டா நடந்து பள்ளியாக்களுக்கு வர்றாரு. அந்த பாய்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க இவ்வளவு நல்ல சுகமான தூக்கம் வருது, ஊரே ஏசி போட்டது மாதிரி இருக்கு, ஊர் ஏசி போட்டது மாதிரி இருக்கு, நல்ல படுத்தா நிம்மதியா தூங்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளியாசலுக்கு? அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் சொல்லியிருக்கான் தொழுது சொல்லி. சரி, தொழுதா என்ன கிடைக்கும் எனக்கு, உங்களுக்கு தொழுதா என்னங்க கிடைக்கும், நாளைக்கு சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு சொத்து இருந்தோம், இவ்வளவு சாப்பாடு இருந்தோம், ஏங்க நோம்பு வைக்கிறீங்க, நாளைக்கு எல்லா சொற்கும். ஆனா பெருமானார் சொர்க்கத்தை வித்தியாசமான கோணத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். நீங்கள் எல்லாம் எங்கெங்கோ சொர்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், சொர்க்கத்தினுடைய மிக லேசான வழியை சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஈமான் கொள்ளும் முறை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஈமான் வேணும், ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும் சொல்லிட்டு சொன்னாங்க. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பிரியப்படுகிற வரை நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது. யுவர் ஈமான் நாட் ஃபுல்ஃபில், உங்களுடைய ஈமான் முழுமை பெற்ற ஈமான் அல்ல. மக்கால போய் நிக்கிறோம், இந்த சைடு பாகிஸ்தானி, இந்த சைடு பங்களாதேஷ், அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்தா வேற நாட்டுக்கு சைனாக்காரரு, எல்லாரும் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும், மொழி தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் பார்த்த உடனே ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை. யார் அவரு? பாகிஸ்தான் சண்டை நாடு இங்க இருந்து. ஆனா அங்க போய் பாகிஸ்தானை பார்த்தோன்னே, சாச்சா சாச்சா கைசே தூமே, சாச்சா எப்படி இருக்கீங்க? இந்த முஹப்பத்து தான் ஈமானுக்கு அடிப்படை சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள். அல அதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா, அதை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரும் முஹப்பத்தா இருப்பீங்களே, ஒருத்தர் ஒருத்தர் பிரியப்படுவீங்களே, ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா செஞ்சிருப்பீங்களே. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃத பைன குலூபி, அல்லாஹ் சொல்றான், பெருமானாரே இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சஹாபாக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி பிசிக்கல் சப்போர்ட், நீங்க இதுவரை வணங்கியதெல்லாம் வணக்கமே அல்ல அப்படின்னு எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கு ஒரு பிசிக்கல் சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு நாடு, ஒரு இடத்தை உருவாக்கி உங்களை அப்படி எழுது. இவ்வளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அல்ல கேக்குறான், இவ்வளவு ஒரு அரபு நாட்டில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரடியான பிரச்சனையை தகர்த்தெரிஞ்சிட்டு ஓங்கடா இதெல்லாம் இல்லைன்னு எந்திரிச்சு நின்று நீங்க சொன்ன உடனே உங்க கூட பத்து பேர் ஓடியாந்து எல்லாரும் நின்று நீங்க ஒரு ஊருக்கு போய் ஒரு சமூகத்தை கிரியேட் பண்றீங்க, ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்றீங்க. இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை சொல்லட்டுமா? பெருமானார் சொன்னார்கள், இன்றைக்கு எந்த இடத்தில் இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடம் தப்புன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பேனர்களாகவும் இன்றைக்கு இயக்கங்களாகவும் லெட்டர் பேடுகளாகவும் வேற என்ன வகையிலெல்லாம் இன்றைய சமூகம் சீரழிந்து சீர்கெட்டு சந்திகளில் இருக்கிறதோ அதை குறித்து பெருமானார் சொன்னார்கள். லவ் அன்ஃபக்த மாபில் அர்தி ஜமீஆ, பெருமானாரே இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஒன்றாக திரட்டி ஆளுக்கு 100,000 ரூபாய் தர்றேன் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் லவ் அன்ஃபக்த மாபில் அர்தி ஜமீஆ அவர்கள் இதயத்துக்கு மத்தியில் பிரியத்தை ஏற்படுத்தியது நான். அதுக்கு காசு, பொருளாதாரம், வேற ஏதாவது மாரல், அந்த பிசிக்கல் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஈமானுக்கு பின்னால் நான் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான், சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் உள்ள உள்ளதுக்கு அடுத்த ஸ்கிரீன் பிளே பிகைண்ட் இஸ்லாம் உருவாவதற்கு, இஸ்லாம் உருவாகியதற்கு எழுந்து நின்றதற்குரிய காரணத்தை பெருமானாருக்கு சொல்வதை போன்று சமூகத்திற்கு சொல்லுகிறார். நீ அஷத் அல்லா இல்லாஹ இல்லல்லான்னு எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? நோ, அந்த இதயத்திற்கு மத்தியில் இணைப்பை நான் ஏற்படுத்தினேன். உங்களால உலகத்தையே செலவழிச்சாலும் ஏற்படுத்த முடியாது. இதயம் ஒன்றாக சேர்ந்த பின்னால் தானால் ஈமான் உயிர் கொண்டு எழும். பல தரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஜாயின் டுகெதர். இன்னைக்கு பள்ளியாசல் வச்சுதான் நம்ம பிரியிறோம். என்ன சந்தோஷமான செய்தி பாருங்க, என்ன அற்புதமான. அப்படி இன்னைக்கு பள்ளியாசல பேர் வச்சுக்கிட்டே நாங்க சண்டை கொடுப்போம், இன்றைக்கு பள்ளியாசல பேர் வச்சுக்கிட்டே நாங்க வெளியே போய் நின்றுக்குவோம், நாங்க அடிச்சுக்குவோம், நாங்க செலாம் சொல்ல மாட்டோம், பார்த்தா திரும்பி போயிருவோம். ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு, நாங்க சண்டை ஓடுவோம், நாங்க பேனர் பிடிப்போம், என்ன நடக்கும்? யாருடைய உதவியை முன்னோக்கி நாம் நகர்கிறோம்? கூட்டம் அல்ல, திரட்டுகிற கூட்டம் அல்ல, திரண்ட பொருளாதாரமும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறார், நீ நினைச்சுக்கிட்டியா பெரிய இப்படி பேனர் பிடிச்ச உடனே நீ எல்லாம் பார்க்கணும்? என் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த முகப்பத்தை சரியா காப்பாற்ற தெரியல. அதுக்கடுத்து என்ன பேச்சு? வெற்றிங்கிறது அந்த பாயிண்ட்ல தான் நிற்குது. அல்லாஹ் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் புரிவதற்குரிய அந்த அறிவுகளை நமக்கு தர வேண்டும். பல ஊர்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. முந்த நாள் எங்கூரில் போட்டிருந்தாங்க மீளாத விழா நிகழ்ச்சி, பெருவாரியான சொல்லாரலாம் பெருவாரியான மக்கள் வருகை தந்திருந்தார்கள். நல்ல இன்றைக்கு பெருமானாரை கேட்க வேண்டும் என்ற மஹப்பத் மீண்டும் உண்டாகி இது ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இது இந்த வருஷம் உங்களுடைய இந்த பள்ளியின் சார்பாக தப்சீர் ஹதீஸ் அப்படின்னு வேற சேர்த்து ஒரு புதுசாக இந்த விழாவை நடத்துகிற அந்த குழு செய்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு கொடுத்த தலைப்பு திருமணமும் தலாக்கும் பிரச்சனைகளும் தீர்வுகளும். பிரச்சனை என்னன்னா என தலையப்ப கொடுத்துட்டு அவர் அதுக்கு தீர்வு சொல்லு கேட்குறார். இன்னைக்கு இது என்ன பஞ்சாயத்து எங்கே போனாலும் அதனால் அதை பற்றி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருமணமும் தலாக்கும் இஸ்லாம் தந்த தீர்வுகள் பிரச்சனைகள் அல்ல. இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி அது. ஆனால் இஸ்லாமும் தலாக்கும் இஸ்லாம் திருமணமும் தலாக்கும் இஸ்லாம் தந்த தீர்வுகள் இந்த சமூகத்திற்கு. ஆரம்பத்திலிருந்து சில செய்திகள் அப்படின்னு அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவனத்தில் உழவு விட்டுருந்தான். இப்னு கஸீர் தன்னுடைய கிதாபில் ஹவு த கிரியேட்டட் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த ஹதீஸ்களை எழுதி கொண்டு வருகிறார்கள். உலகம் எப்படி படைக்கப்பட்டது, அப்படியே ஜாலியாக சொர்க்கத்தில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அங்கே போவாங்க, சாப்பிடுவாங்க, இங்கே வருவாங்க, இது சாப்பிடுவாங்க, தண்ணி விடுவாங்க. அல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த நபிட்ட ஒரு விதமான பஹிஷத், ஒரு விதமான அந்த லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஃபீல் பண்ண அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய விழாவை எலும்பிலிருந்து அன்னை ஹவ்வா அவர்களை படைத்தான். ஆதாரபூர்வமான ஹதீஸ். தூங்கி முடிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு. எப்படி இருக்கும், தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு நமக்கே ஏதாவது கனவு காண்ற மாதிரி முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு உருவமா தெரிஞ்சோன்னு நல்லா போவோம், ஷாக் ஆயிடும். முதல் முதல்ல மனிதன் வந்து தன் மனைவியான அந்த பெண்ணை பார்த்த போது அடைந்தது அதிர்ச்சி தான். அதுதான் காலம் தொட்டு தொடர்கிறது. ஷாக் ஆயிட்டான் அப்படியே ஒரு மாதிரி. அப்புறம் தான் அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்கள்கிட்ட ஒரு விதமான வஹ்ஷத்தை நான் உணர்றேன், அதுக்காக வேண்டி இந்த அம்மா உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வருகிறது. அன்றைய தினத்தில் உணர்ந்த அந்த வஹ்ஷத் இருக்கிறதே, இது மனிதனோடு ஒட்டி பிறந்த ஒன்று, மனிதனோடு ஒட்டி பிறந்த ஒன்று. அதற்கு இப்ப துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் கபரில் எங்களுடைய வஹ்ஷத்தை போக்குவாயாக. எங்களுடைய அந்த லோன்லினஸ், அந்த தனி, என்ன சொல்றது, தனியா இருக்கக்கூடிய தனிமை, அந்த தனிமை உணர்வை அல்லாஹ் எங்களுக்கு போக்குவாயாக கபரில். மனுஷன் மேல இருந்தான், அப்படி வந்தான், அதுக்கப்புறம் திருமணங்கள் முடிந்தது, கீழே வந்தாங்க குழந்தைகள், கபரு இதுல அம்மாவினுடைய தாயின் கருவறையில் அதை பிடிச்சுக்கிட்டே அப்படி உருவாகிறான், வெளியே வர்றான். அப்புறம் பார்த்தா அத்தா, தம்பி, தங்கை, அண்ணே, மாமா, மச்சான், இந்த உறவுகளோடு அப்படி ஜாலியா. இங்க வரும்போது ஒரே பயம், உலகத்துக்கு வந்த உடனே அழுகுறான். நம்ம உள்ள இருந்தது பாதுகாப்பா இருந்தமே, அந்த அம்மா நம்மளை ஒட்டி வச்சிருந்துச்சு வயிற்றுக்குள்ளே, திடீர்னு பார்த்தா வெளியே தள்ளி விட்டாங்களே அப்படின்னு அப்புறம் பார்த்தா அப்ப சப்போர்ட்டிவா எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மனுஷன் மௌத்தா போயிடுறான். எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆக வேண்டிய செய்தி. நம்முடைய கடைசி கர்கராவினுடைய நேரம், இந்த மனிதன் மௌத்தை சுவைக்கிறான். குர்ஆன் சொல்லும், நம்ம பொதுவா கேட்கறது மௌத்து வந்துருச்சு, குர்ஆன் சொல்லும் மௌத்து வரல, நீங்கள் தான் மௌத்தை தேடி போகிறீர்கள். முன்னாடி முன்னாடி இருக்க பொருளத்தை நோக்கி மனுஷன் போவானா அது வருமா? முன்னாடி இட் இஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரணத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீர்கள். மௌத்தாயிட்டார், ரூஹு போயிருச்சு, கபிரிஸ்தானில் கொண்டு போய் வச்சாச்சு. மகன் அழுதாளுகிறார், எங்க அத்தா எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சாரு, எவ்வளவு பெரிய கார் வாங்கி வச்சாரு, என்னை இப்படிலாம் படிக்க வச்சாரு, எவ்வளவு நல்லாக்கி வச்சாரு. அந்த மனைவி அழுவுது, சின்னம்மா அழுகுறாங்க, பெரியம்மா அழுகுறாங்க, எல்லாம் போயிட்டாரே போயிட்டா. இது நடக்கிறது தானே, பெரிய தா சின்னத்தா எல்லாரும் வந்தே தாழாதத்தா அந்த அம்மாட்ட ஆறுதல் சொல்லி கிளிப்பிட்டாங்க. இந்த மௌத்தா போச்சுல ஒரு ரூகு, அது அங்க போய் அழுவும். இதுவரை எனக்கு துணையா இருந்த பையன், இதுவரை எனக்கு துணையா இருந்த மனைவி, இதுவரை எனக்கு துணையா இருந்த கணவன், என் புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க ஆறுதல் சொல்ல நமக்கு ஆள் இருக்கு, அங்க யார் இருப்பா? இதுக்கு பேரு ஹயாத்துல் பர்சா என்று குர்ஆன் சொல்லும். இந்த வருஷத்தை நீங்கள் நேரடியாக உணர்வீர்கள். உணரணும், ஒவ்வொருத்தருமே உணரணும். பெருமானார் வழி சொல்லுகிறார்கள், எவர்கள் இந்த உலகத்தில் மிக ஸ்ட்ராங்கா குர்ஆனை பிடித்திருந்தார்களோ அந்த குர்ஆன் அவனுக்கு துணையாக வந்துவிடும். அதுதான் அவனுக்கு தோழர். அதோட ஒரு பாடும் பேசிக்கிட்டே இருப்பார், மனைவி இல்லாதது தெரியாது. எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தர், வீட்டில் இருக்கோம் நம்ம இருக்கோம் எல்லாம் ஓடுது அப்படி. அந்த அதே மாதிரி அந்த வீட்டுக்கு துணைவன் குர்ஆன் தான். அதை தவிர இன்னொரு பொருள் இல்லை. அப்ப அந்த வகசத்தை அங்கு ஆரம்பிச்சது. அன்றைய தினத்திலே நம்முடைய பாபா ஆதம் அலை இஸ்லாமும் அம்மா அப்பாவும் அங்கிருந்து உருவாகி வருகிறார்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய திருமண பந்தங்களை பத்தி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி திருமணங்கள் நடந்தது அப்படி பார்த்தோம்னா, அல்லாஹ் திருக்குறானில சொல்லுவான், நான் மேலே ஓதிய வசனத்தில் எல்லாம் சொல்றான், யா யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் மின்னப்சிம் வாஹித, ஒரே ரூஹிலிருந்து உங்களை படைத்த அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். கலக்க மின்ஹா ஸவ்ஜஹ, உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தார். கலக்க மின்ஹா ஸவ்ஜஹ வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வநிஸா, உங்களில் இருந்து ஆண்களாக பெண்களாக மக்களை அல்லாஹ் பெருக்க செய்தார். அப்ப திருமணம் என்கிற அந்த உறவின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய ஜோடி ஆண் பெண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா நிறைய மக்கள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், நான் சில இடங்கள்ல சொல்றது உண்டு, இன்னைக்கு சில ட்ரெண்ட் வந்துருச்சு, கொஞ்சம் வந்து நடுத்தட்டு மக்கள் கொஞ்சம் மேல் தட்டாக பார்க்கிற ஒரு காலம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு லீவ் விட்டாங்க அப்படின்னா இந்த கொடைக்கானலுக்கு போயிட்டு வரலாம், இந்த ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், இல்லை குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு பொதுவான ஒரு வேலை பிடிப்பாங்க, சொந்தக்காரங்கள் எல்லாம் பேரி போயிட்டு வருவோம். இப்போ சமீபமாக ஒரு 10-20 நண்பர்களை சந்தித்திருப்பேன், லீவு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மலேசியா போயிட்டு வந்தேன், சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர். இப்ப அந்த நகர்வு, இந்த சமூகம் வேறொன்றை நோக்கி நகர்கிறது. இங்க உள்ள பொருள்லாம் பார்த்து முடிச்சாச்சு, என் அடுத்த நாடுகளுக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் மேல்தட்டாக இருந்தால் நான் யூரோப் போயிட்டு வந்தேன், யூஎஸ் போயிட்டு வந்தேன். இப்படி நான் உங்களுக்கு தங்க விடுங்க, எதுக்கு இங்க போனீங்க? யூரோப்பு எதுக்கு போனீங்க? சும்மா ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு ஜாலி, அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்காக வேண்டி. ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிங்களா? என்ன எல்லாம் கேட்கணும்ல? நம்முடைய ஓட்டமும் நடையும் எதை நோக்கி இருக்கிறது என்பதை இந்த சமூகம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம். குர்ஆன் 2 குறித்து பேசுகிறது. இதை 2 தவிர நீங்கள் எந்த இடத்திலும் நிம்மதியை பெற முடியாது. நீங்க ஜப்பான் போங்க, லண்டன் போங்க, அமெரிக்கா போங்க, அங்க தீம் பார்க் போங்க, எங்க போங்க, ஏறுங்க, குதிங்க, ஓடுங்க, விளையாடுங்க, என்ன செஞ்சாலும் சரி, இஃப் யூ வாண்ட் பீஸ், மன அமைதி வேண்டும் என்றால் அது 2 பொருள் தான் இருக்கு, அதை தாண்டி இல்லை.
குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், கலகலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜ, உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்கள் மனைவிமார்களை படைத்தார். லி தஸ்குனு இலைஹ, லி தஸ்குனு இலைஹ, உங்களுடைய மன அமைதியை பெறுவதற்கென்றே. நம்முடைய மன அமைதி நம் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலிருந்தும் பெற முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நம்ம சொன்னோம்னா நம்மளை பார்த்து சிரிப்ப, அஜித் தொல்லையே அதானே. ஒரு துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, வீட்டுக்காரம்மாக்கு லீவு எனக்கு லீவு, காலையில இருந்து சீச்சின்னு போச்சு, பெரிய தொல்லை வீட்டில் இருக்குது, ரெண்டு பேரும் ஆபீஸ் போற ஆளுங்க. அப்ப என்ன லெவல்ல இருப்பான் அவன்? உண்மையாக இந்த சமூகம் விளங்கிக் கொண்டால் இவனுடைய முழு அமைதியும் முழு சந்தோஷமும் அந்த பொருளை தவிர அல்லாஹ் சொல்றது பொய்யா இருக்காது. நம்மை படைத்தவன், நம்முடைய தார்மீக உணர்வுகளை அறிந்தவன், நமக்கு எங்க அந்த நிம்மதி இருக்கும்னு தெரிந்தவன். அலாபி திக்ரி இல்லாஹி தத்மைனுல் குலூப், உங்களுடைய இதயங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதை கொண்டு அமைதி அடையும் நல்லா சொல்றான். அது தத்மைனுல் குலூப். ஆனா இந்த சக்கீனத்துக்கும் தத்மைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த அமைதி, இந்த ரெண்டு அமைதிக்கு மத்தியில வேறுபாடுகள் உண்டு. இது ஒரு இடம், வீட்டுக்காரம்மா. கலக்க லக்கும் அம்புசிக்கும், நான் அடிக்கடி சொல்லுகிறேன், என்ன நிறைய பெண்கள் மேல இருக்காங்கன்னு அஜித் சொன்னாங்க. இது குடும்பம் சார்ந்த பகுதி, திருமணம் சார்ந்த பகுதி அப்படிங்கறதுனால சில செய்திகள் நம்ம விளங்கணும். ஆண்களுக்கு பொதுவாக நமக்கு ஏற்படுகிற பெரிய டென்ஷன் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நான் நிகழ்வுகளை குறித்து பேசுகிறேன். ஆனா போட்டிருக்க கண்ணாடி மட்டும் குர்ஆன் கண்ணாடி. நிகழ்வுகள், நீங்களும் நானும் தினசரி வாழ்க்கையில் வீட்டில் போய் அனுபவிக்கக்கூடிய பஞ்சாயத்துகள். இப்ப இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போறோம், மகரிப தொழுதுட்டு வீட்டுக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயார் முடிஞ்சு போனோம்போ ஒரு நண்பர் இருந்துகிட்டு இருந்தார், அவரை பார்த்தோம், டீ குடிக்க போயிட்டோம், பேசிட்டோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு போறோம், போன உடனே அந்த அம்மா முதல்ல கேட்கும், 7:30 தான் பயான் முடிஞ்ச, இவ்வளவு நேரம் எங்க? பல பேருக்கு பிபி ஏறுறதே இதுலதான். இந்த வெளியில போயிட்டு ஒரு 9 மணிக்கு வந்துருவேன் போனா கரெக்டா வாட்ச் வச்சு பாத்துக்கிட்டே இருக்க அந்த அம்மா, 8 மணி, 8 மணி, 8:30, 9. இவர் போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், 9:05 வந்த உடனே கேட்கும், ஏன் 9 மணிக்கு வர்றேன்னீங்களே, எங்க போனீங்க 9:05 வரையில? இவனுக்கு அப்படியே சர்ன்னு ஏறும். போனேன், இப்ப என்ன, பக்கத்து தெருல ஒரு ஃப்ரெண்டு பொம்பளை புள்ள இருந்துச்சு, அதை பார்க்க போனேன், வேணும்னு இருந்தாலும் பாப்பிய பாப்பிய, இப்படித்தான் எத்தனை நாளா நடக்குது, அது அடுத்து திரும்ப ஆரம்பிங்க. இதுக்கு குர்ஆன் ஒரு விடை சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து, இந்த மொபைல் எத்தனையோ பேர் கேட்பாங்க போகக்கூடிய செய்திகளை, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி, குர்ஆன் ஒரு விடையை சொல்லி தருகிறது. கலக்க லக்கும் மின் அம்புசிக்கும், உங்களிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு பொருள். இந்த பேனா என் பேனா, 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதை கையெழுத்து போட யாரும் கேட்டாங்கன்னா மூடிய கழுவிட்டு வெறும் பேனாவை தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டா பேனாவை தூக்கிட்டு போயிடுவான். இந்த அனுபவம் பல தடவை ஏற்பட்டிருக்கு. வெறும் பேனா பண்ண அப்படியே மூடியோட கொடுத்துட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே இப்படி தடவும். இன்னைக்கு வந்து மொபைல் சொல்லலாம், மொபைல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 6வது விரல் அப்படின்னு எழுதலாம். பழகி பழகி போச்சு, கொஞ்ச நேரம் மொபைல் இல்லைன்னு உடனே இப்படி தர்றான். ஒருத்தர் ஒரு போன் பண்ணிட்டு தர்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு, வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசுற நேரத்துக்குள்ள மறந்து போயிடுறான், எங்க மொபைல் வச்சேன், ஏ அந்த பேச கூப்பிடாத, எங்க என் மொபைல், ஏன் தேடுறீங்க, 5 ரூபா பேனால இருந்து 5000 ரூபா மொபைல் வரையும் ஏன் தேடுறீங்க? அது என் பொருள், அது என் பொருள். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், உன் வீட்டுக்கார அம்மா உன் பொருள். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் அது அப்படித்தான் தேடிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா அது தேடணும், தேடாட்டி பிரச்சனை. அந்த அம்மா கேட்கறதே இல்லை, எங்க வீட்டு இருந்தாலும் வா வா அப்படின்னா அப்ப பிரச்சனை அர்த்தம் இல்ல, போன உடனே கேக்குதுன்னா கரெக்டா இருக்கு. அப்ப குர்ஆன் சொன்னது மிக தெளிவாக நடக்கிறது. ஒரு மனிதன் உள்ள போகும்போதே 9 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்ட உடனே சந்தோஷப்படணும்.
அல்லாஹ் சொன்னது அப்ளை ஆயிடுச்சா? ஆயத்து நடக்குது. இந்த கண்ணாடியை போட்டு இனி வீட்டுக்கார அம்மாவை பாருங்க, எந்த சண்டையுமே வராது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி தேட வைப்பதில் ஒரு சுகம் அது. அதை இவனுக்கு அனுபவிக்க தெரியல. எது சுகம் எது சுகம் இல்லைன்னே தெரியாது. எது அதாவது விளங்காது. அல்லாஹ் சொல்லுகிறான் தேடும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹு தஆலா உங்களுடைய இல்லங்களில் அமைதியை நிரப்பி இருக்கிறார். வீடுதான் ஒரு மனிதனுக்கு சுகந்தமான இடம். ஒரு வாரம் டெல்லி போயிட்டு வந்தேங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து படுத்தது மாதிரி. ஆஜியார் சொல்லுவார், நம்ம மறுநாள் காலையில சண்டை நடக்கும், அது வேற பிரச்சனை. அந்த நம்ம வீட்டில் வந்து படுத்தது மாதிரி இருக்குமா? ஏன் இருக்காது? ஏன் அப்படி இருக்குது? குர்ஆன் சொல்லுகிறது, அதை உள்வாங்கும் விதமாக வாங்கு. உனக்கு ஊட்டி தேவைப்படாது, சிங்கப்பூர் தேவைப்படாது, மலேசியா தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. நீ அடைகிற அந்த சக்கன் என்று சொல்லுகிற அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் ஒரு உள்ளார்ந்த அன்பை உன்னுடைய வீட்டுக்கார மாட்ட வச்சிருக்க, வீட்டில் வச்சு தேடி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இட் இஸ் சாய்ஸபிள். குர்ஆன் சொல்லு, இட் இஸ் சாய்ஸபிள், இட் இஸ் யுவர்ஸ். நீ தேடினா நீ தேடிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க வேற எங்க போய் தேடினாலும் நிம்மதியை பெற முடியாது. இது சுன்னத் அல்லாஹ். இந்த திருமணம் என்கிற வழிமுறை இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய சுன்னத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், சில பேர் அதை விட்டு விட்டு ரஹ்பானியத்தன் நிபதஹூஹ, திருமணம் முடிக்க வேண்டாம் என்கிற நிலையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். கிறித்தவர்களை பார்த்து குர்ஆன் பேசும், எந்த ஒரு உயிரின் மீதும் அப்படிப்பட்ட அழுத்தமான ஒரு செய்தியை நாம் எழுதுவதில்லை. நீ திருமணம் முடிக்காத. பொதுவாகவே ஆன்மீகம் என்று சொன்னால் பெண்ணை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், திருமணம் முடிக்க கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, திருமணம் முடிப்பது இபாதத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணம் முடிப்பது என்னுடைய சுன்னத். ஒரு நபி எல்லாம் டிக்ளேர் பண்ண சொல்றான், ஒரு நபியை அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ண சொல்றான், எனக்கு பிடித்தமான செய்தி என்னுடைய வழிமுறை திருமணம். ومن رغب عن سنتي فليس مني. யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவரே அல்ல. He is not Muslim. எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி தரான். அங்க திருமணம் என்றாலே ஆன்மீகத்திற்கு உதவாதது, பெண் என்றாலே பேய். இங்க திருமணம் முடிந்தால் தான் அது ஒரு இபாதத்தாக இருக்கும். அல்லது இன்னொரு ஹதீஸில் வரும்போது பெருமானார் சொல்வார்கள், உங்களுடைய அமல்கள் பரிபூரணமாக ஆகுவதற்கு உங்களுடைய திருமணம் ஒரு காரணமாக இருக்கும். வேணும், உள்ள வரணும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த உலகை இந்த சமூகம் எப்படி உள்வாங்கி கொள்ளுகிறது? ஏன்னா நீங்க திருமணத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. காலங்கள் மாற மாற, லன் தர்பா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லதஹும், யூதர்களும் கிறித்தவர்களும் அவர்களை போன்று நீங்கள் நடை போடுகிறவரை உங்களை விடமாட்டார்கள். இன்னைக்கு இந்த சமூகம் வந்து இந்த திருமணத்தை பற்றி எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது. புகாரியில ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 1400 வருஷம் நல்லா அப்ளை பண்ணி பார்க்கணும், இன்றைக்கு நடக்கிற 2016க்கும் 1400க்கும் எவ்வளவு தொடர்பு? விஞ்ஞானத்தால் பொருளியலால் மற்ற எல்லாத்தாலையும் உயர்ந்து விட்ட மனிதன், அவனுடைய குணத்தாலும் அவனுடைய சிந்தனையாலும் அவன் எங்கிருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அது. வளர்ச்சி என்பது வெறும் பஸ் ஓட்டுறதுலையும் கார் ஓட்டுறதுலையும் பிளைட்ல பறக்கிறதுலையும் அல்லது மேல வந்து சேட்டலைட் விடுறதுலையும் இல்லை, மனிதன் வளர வேண்டும், மனிதன் வளர வேண்டும். எந்த இனத்தை குறித்து எந்த நிலையை குறித்து இது ரொம்ப அசிங்கமானது என்று குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே பேசியதோ, அந்த ஹோமோசெக்சுவலை இன்னைக்கு வந்து அது கூடுமா கூடாதான்னு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்றான். அதில் நீதிபதிகள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, அறிவாளிகள் உண்டு. அதை பற்றி நாடாளுமன்றம் பேசுகிறது, சட்டங்களை சமைக்கிற இடம். எங்கே இருக்கிறான் இவன்? அதுல கடைசியாக கொடுக்கிற தீர்ப்பு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. கேட்கறதுக்கு ஒரு மாறி இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதான். அட முட்டாள்களா! அப்ப என் குரான் 1400 வருஷத்திற்கு முன்னே காரி துப்பிய அந்த கூட்டத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இதற்கு? இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. 4 திருமணத்தை பற்றி பெருமானார் சொன்னதாக புகாரி தன்னுடைய கிதாபில் எழுதுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் 4 திருமணத்தை பற்றி குறிப்பிடுவார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்னதாக 4 வகையான திருமணம் இருந்தது. அதில் முதல் வகையான திருமணம், மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணிடத்திலே போய் பெண்ணை கேட்டு அவருக்கு மகரை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்து வருகிற ஒரு வழமை, இது ஒரு வகையான திருமணம். போய் பேசிட்டு வந்து மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ரெண்டாவது ஒரு வகையான திருமணம் இருந்தது. அந்த திருமணத்திற்கு பேர் இஸ்திபவா என்று சொல்லுவார்கள் அரபியில். அது என்ன திருமணம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்திருக்கும், அவ கல்யாணம் பண்ணி இருப்பா, மேரீடு. அந்த கணவன் என்ன செய்வான்? அந்த பெண்ணிடத்தில் சொல்லுவான், நம்முடைய சந்ததி ஒரு நல்ல உயர்குடியிலிருந்து பிறக்க வேண்டும், எனக்கு வர்ற பிறக்க போற குழந்தை நல்ல ஒரு உயர்குடி குழந்தையாக பிறக்க வேண்டும், அதனால உன்னுடைய இந்த பீரியட் முடிஞ்ச உடனே இந்த பெண்ணுக்கு வருகிற ருது இந்த மாசத்தினுடைய அந்த பீரியட் முடிஞ்ச உடனே நீ இன்னால் வீட்டுக்கு போய், ஒரு விஐபியா இருப்பார் அவர், அவர் வீட்டில் போய் நீ அவரிடத்திலே நீ குழந்தை பெற்றுக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள். இஸ்திபவா இதற்கு பேர். அந்த பெண்ணும் அதே மாதிரி போவா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபி இடத்திலே அவரிடத்திலே தினமும் அங்கே செல்லுவாள். அந்த மனிதன் மூலமாக அந்த பெண் கர்ப்பம் அடைவாள். கர்ப்பம் அடைகிற வரை கணவன் காத்திருப்பான். அவ கர்ப்பம் உண்டாயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா அதுவரையும் இவன் கணவன் மனைவியாக வாழ மாட்டார்கள், இருப்பாங்க ஒன்னா வீட்டில் இருப்பாங்க. அதற்கு பின்னே தேவைப்பட்டால் சில நேரங்களில் அவர்கள் கணவன் மனைவியாக இருப்பார்கள். அந்த கர்ப்பம் அடைஞ்சிட்டான்னு தெரிஞ்ச பின்னாடி அவள் குழந்தையை பெற்றெடுப்பாள். தன்னுடைய வம்சத்துக்கு நல்ல வாரிசு, நல்ல திடகாத்திரமான ஆள் வேணும்னு அதை எழுதிட்டு அந்த இமாம் புகாரி கீழே எழுதுவார். என்ன அற்பமான சிந்தனை! இது அந்த காலத்தில் இருந்தது. மூன்றாவதாக ஒரு திருமணத்தை பெருமானார் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு பெண் இருப்பாள். இதெல்லாம் வந்து என்னடா இப்படி ஒரு செய்தியா இருக்குன்னு கேட்கறதுக்கு சங்கோஜமாக இருக்கலாம். புகாரியிலே வந்திருக்கிற செய்தி அதை விட இன்னைக்கு பத்திரிகையை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பத்திரிகை படிச்சுட்டு பள்ளியாத்துக்குள்ளே வர முடியாம இருக்கு. சில பத்திரிகைகள் அதற்கென்றே நடத்தினா மேலேருந்து கீழே வரை இதைத்தான் எழுதுவான். இவன் அங்க வாடா, அவன் இங்க வந்தான், அவனை கொளுத்துனா, இவனை வெட்டினா, அதை வந்து அப்படியே நேரடியா பார்த்த சதக்கு சதக்குன்னு குத்துனார். கள்ள மனைவி எப்படிப்பா இது? 11-12 சதக்கு சதக்குன்னு குத்துனாராம். பக்கத்துல போய் நின்று பாத்தியாடா, அது அதை படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மனோநிலையில் ஒரு கூட்டத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய கேவலம். அப்போ பெருமானார் சொல்லுகிறார்கள், மூன்றாவது ஒரு பெண், அந்த பெண்ணிடத்தில் பல ஆண்கள் ஒன்றாக கூடுவார்கள். அந்த கூட்டம் 10 குறைவானதாக இருக்கும், 10 உள்ள பல பேர் அந்த பெண்ணோடு திருமணம் இல்லாத உறவை கொள்வார்கள். திருமணம் இருக்காது, உறவுகள் நீடிக்கும். அந்த பெண் குழந்தை உண்டாகி விடுவாள். அதன் மூலமாக குழந்தையின் பெற்றெடுப்பால்
எடுத்த பின்னாடி அந்த 9 பேர்ல அந்த 10 பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்களை கூப்பிட்டு விடுவாள். 9 பேரும் வருவான். வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவாள், இது என் வார்த்தை அல்ல, பெருமானாருடைய வார்த்தை. புகாரியில திருமணத்தினுடைய பாடத்தில் இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண் சொல்லுவாள், உங்கள் 9 பேருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது தெரியும். இட் இஸ் எ ஓபன் ட்ரூத். நான் பெற்ற இந்த குழந்தைக்கு தகப்பனார் இவர் தான். ஒருத்தனை கை காட்டுவான், அது யாரெல்லாம் தெரியாது, எக்ஸ் ஆர் ஒய். அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனாரோடு சேர்த்து பேர் வைக்கப்படும். அவங்க பேர் வச்சு. இது மூணாவது வகை. நாலாவது ஒரு வகை இருந்தது. பெருமானார் சொல்லுகிறார்கள், திருமணம் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு வெளியே சில அடையாளங்களும் சில கொடிகளும் மாட்டப்பட்டிருக்கும், சிம்பிள்ஸ். இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அந்த பெண்ணிடத்திலே ஊரிலே உள்ள பல ஆண்கள் வந்து போவார்கள். இன்றைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா விபச்சாரம் நேரடியா சொல்லலாம், ஃபோர்னிகேஷன். அந்த பெண் அதன் மூலமாக கர்ப்பம் அடைவாள், குழந்தையும் பெற்றெடுப்பாள். பல பேருங்கிறதுனால யாருன்னு தெரியாது. அந்த காலத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை சொல்லுவதற்கு அந்த குறிகளை வைத்து இது எந்த குடும்பத்தில் வந்ததுன்னு சொல்றதுக்கு சில மருத்துவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு இந்த கூட்டத்தில் இருக்கவனை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லுவார், இவன் தான் இவன் இந்த பிள்ளைக்கு அப்பன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு அவருடைய பெயருக்கு ஓடும். இது ஜாஹிலியாவினுடைய திருமணம் என்று பெருமானார் அறிமுகப்படுத்தினார்கள். ஜாஹிலியாவினுடைய திருமணம் என்று பெருமானார் அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி நாலு வகையில் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முதல் வகை இருக்கிறதே, பெண்ணை கேட்டு மகரை கொடுத்து திருமணம் முடிக்கிற அந்த முறைதான் நம்முடைய முறை. இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த மேலே சொன்ன மூன்று திருமண முறைகளுக்கும் லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு கல்யாண முறை இருக்கு, கோஹெபிடேஷன் அப்படின்னு ஒரு கல்யாண முறை இருக்கு. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலிருந்து இந்தியா அந்த சிந்தனையை கடன் வாங்கி இருக்கிறது. எந்த விதத்திலும் உறவில்லா தானும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழ்வார்கள். அதற்கு பேர் லிவிங் டுகெதர். விருப்பம் இருக்கிற வரை வாழ்ந்துக்கலாம். தேர் இஸ் நோ பாண்ட். இன்னைக்கு இத வித்தியாசமா பார்த்தா நம்மளை வித்தியாசமா பார்க்கலாம். இத என்ன இப்படி இருக்குன்னா, எந்த ஒரு என்ன கோஹேபிடேஷன், அழகா அப்படி வார்த்தைகள் அப்படி சொல்லும் போது என்ன நல்லா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு அந்த பெருமானார் ஜாஹிலியா என்று சொன்னார்களே, மடமை காலத்து திருமணம். இது எப்படி வந்துச்சு, இந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படி உருவாச்சு, அங்கே மேற்கத்திய நாடுகளில் உருவாகி அங்கிருந்து இறக்குமதியாகி இன்றைக்கு இந்தியா வரையும் சென்னை வரையும் பெருமையா பேசுறோம். போன வாரத்தில் அவங்க லிவிங் டுகெதரா இருந்தாங்க, பிரிஞ்சுட்டாங்க, பத்திரிகையில எழுதுறாங்க. அசிங்கமா இல்ல? இந்த கலாச்சாரத்திற்கு அது ஒத்து வராததாக இருக்கலாம். எங்கிருந்து உருவானது? ரெண்டு சைடு இருக்கு. ஒன்னாவது இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இன்னொன்று கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இந்தியாவினுடைய கலாச்சாரம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். சகோதரர்களே, இது எப்படி வந்து காயினாச்சு, இது எப்படி உருவாச்சு? சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லுகிற அறிஞர் 17வது நூற்றாண்டில் தோன்றினார். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவருடைய தியரி, அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மனோ தத்துவ அறிஞர். முதல்ல அவன் தான் இந்த சிந்தனையை விதைச்சது. அதுவரையும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான தனித்தனியான கல்விகள் வித்தியாசம் இருந்துச்சு, இது வேற அது வேற பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னான், நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து படிக்க வச்சீங்கன்னா இன்னும் பூஸ்டா படிப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியா கல்வியை வச்சிருக்கீங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா வருவாங்க அப்படின்னு ஒரு தியரியை முதல்ல காயின் பண்ணி உள்ள இறங்கினான். அதற்கு ஒத்து ஊதுவதற்காக வேண்டி நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டது. பல பேர் அதுக்கு கட்டுரை எழுதணும். ஆமா, எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த பையன். அந்த பிள்ளையை பார்த்த உடனே நல்லா எழுதுவான். பாக்குற பிள்ளை இப்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லடம் பாளுக. நேரடியா அந்த தியரியினுடைய விளைவு என்ன? தின்னா கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை காயின் பண்ணி அங்கிருந்து மேற்கத்திய உலகத்திலிருந்து பரப்பப்பட்ட செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தியை விட்டு பரப்பியிருக்கான். இன்னைக்கு சொல்றான், அது வம்படியா காசு கொடுத்து சுகர் ஃபேக்டரிக்காரங்க இப்படி எழுத சொன்னாங்க. என்னைக்கும் கொலஸ்ட்ராலுக்கு சம்பந்தமே இல்லை. கொலஸ்ட்ரால உருவாக்குறது எல்லாம் சுகர் தான். இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அவன் மேல என்ன செய்வான்? அதை சொன்னவன் எழுதினவன்லாம் செத்து போயிட்டான். நம்ம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். இதே மாதிரி அவன் சொன்னான், இப்படிலாம் செய்யுங்க நல்லா படிப்பாங்க. சரி, சேர்த்து விட்டாங்க. ஆணையும் பெண்ணையும் ஒன்னா உட்கார வச்சு படிக்க விட்டாங்க. சும்மா இருக்குமா? கொஞ்ச நாள் ஆச்சு, இவர்களுடைய உறவுகள் தவறாக போக ஆரம்பித்தது. ஆணும் பெண்ணினுடைய உறவுகள் தவறாக போக, இன்னைக்கு நம்ம சொல்றமே இங்க இருக்கு, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, காலேஜில ஸ்கூல்ல அது இதுன்னு சொல்றமே, இதுக்கெல்லாம் சிண்டு அங்க சும்மாலாம் வரல. அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, இந்த பெண்கள் இப்படி பழகுவதனால் திடீரென்று கர்ப்பம் உண்டாக ஆரம்பித்தார்கள். அதுக்கு ஒரு பேரை வச்சா, சைல்டு பிரெக்னன்சி. நான் ஏதோ வந்து வானத்துக்கு மேல உள்ளது பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. வெறும் நேரடியா அப்படி குரான் ஹதீஸ் சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பர் என்று போறதுக்கு இல்ல. நீங்களும் உங்களுடைய குழந்தையும் இந்த சமூகம் இன்றைக்கு சந்தியில் நிற்பதற்கு, அல்லாஹ் அப்படி போயிருச்சு, அல்லாஹ் இப்படி போயிருச்சு, அந்த தெருல இந்த இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கே போடப்பட்ட சீடு. அதுக்கு வந்து உடனே என்ன செஞ்சான், சின்ன வயசுல குழந்தை உண்டாயிருந்தாங்க. உடனே அதற்கு தோதுவாக மாத்திரைகள், உடனே அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாச்சு, கருக்கலைப்பு. அப்படியே மீறி சில குழந்தைகள் உலகத்தில் பிறந்தது. அதுக்கு இல்லிஜிட்டிமேட் சைல்டு பேர் வச்சான். புதுசா ஒரு பேரை உருவாக்கி வச்சான். தவறான முறையில் குழந்தை பிறந்தைகள், பிறந்த குழந்தைகள். இப்ப கொஞ்ச நாள் இருந்தவொடனே அந்த பையன் கிளம்பி போயிருவான், பிளஸ் டூ படிக்கிற பையன். இந்த அம்மா இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே தாயோட இன்சியலை வச்சான். இதுக்கு தாப்பம் கிடையாது. பாருங்க, இந்த ஜெனரேஷன் எப்படி 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 நவந்து போயிட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் லேசாக ஒரு இடத்திலே அங்க டர்ன் பண்ணது. இஸ்லாம் இருக்கிற வரையும் இஸ்லாம் சொல்லி தந்த பாடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கல்வி அல்ல. அவர்களுடைய மனோநிலை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுக்கு எது தேவை அது மட்டும்தான் கல்வி. அவர்களுக்கு முதல்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் போது சொல்லுவான், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு ஒரு மனிதன் லாயக்காயி மேலே வரும்போது. அதனாலதான் பல்வேறு நாடுகள் இன்னைக்கு இஸ்லாம் இது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, 21 வயசுல ஆணுக்கு 18 வயசுல பெண்ணுக்கு, இதை முதல் முதலிலே கலட்டி எடுத்தது இஸ்லாம். வயசு என்ன வயசு? ஒருவனுக்கு எப்ப தேவை ஏற்படுகிறத உடனே திருமணத்தை முடிச்சு வை. யா மஹஷர சபாப், யா மஹஷர சபாப், மன் இஸ்தா அமின்குமுல் பா ஃபல்யதஸவ்வஜ். ஓ த யூத், பெருமானார் பேசுகிறார்கள், யா மஹஷர சபாப், ஓ த யூத், வாலிப ஆண்களே, வாலிப பெண்களே, மன் இஸ்தா அமின்குமுல் பா ஃபல்யதஸவ்வஜ். உங்களிலே திருமணம் முடிக்கக்கூடிய வயதை அடைந்து யார் தகுதியாக ஆகிவிட்டீர்களோ திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். தேர் இஸ் நோ செகண்டரி. அதுக்கு அடுத்த வழி இல்ல. ஃபமன் லம் யஸ்தத்இ ஃபஅலைஹி பிஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா. ஒரு ஆணுக்கு அப்படி திருமணம் முடிக்கிறதுக்குரிய வயது வந்தும் கூட அவனால முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க நோன்பு வைங்க, பெருமானார் சொல்லுகிறார்கள், அதுதான் அதுக்கு கேடயம். வயசுக்கு வந்துட்டா திருமணத்தை முடிச்சிரு இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த உடனே அவனுக்கு அந்த மனைவியை தவிர அடுத்த செய்தி தெரியாது. இன்னைக்கு அவர் சம்பாதிக்கணுமா, அவர் வேலைக்கு போகணுமா, அவர் படிச்சு முடிக்கணுமா, இதெல்லாம் முடிச்சு அவன் வரும்போது அவன் எல்லாமே முடிஞ்சு போகுது. வாழுகிற நிலையை தாண்டி விடுகிறான் மனுஷன். அப்ப என்ன கிடைக்க போகுது? இந்த சமூகம் எதிர் எதிர்பார்க்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பட்டு போய் இது 1980 ஒரு வேர்டு காயின் பண்ணான், டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். டபுள் இன்கம் நோ கிட்ஸ், கணவனும் மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, குழந்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் பெக்கிறது இல்லை. ஏன்னா வேலைக்கு போறது கெட்டு போயிரும்ல, நாளைக்கு 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 தேவைப்பட்ட நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி குழந்தையை பெற்றுக்கிறது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டியூப் பேபி, அதன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கலாமான்னு பாக்குறது. அல்லது வாடகை தாய் கலாச்சாரம், ஒரு மோசமான ஒரு செய்தியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வாடகை தாய் கலாச்சாரம், அந்நிய ஒரு ஆணுடைய அந்த விந்தை எடுத்து அடுத்த பெண்ணினுடைய வயிற்றிலே வைப்பது, முழுக்க முழுக்க விபச்சாரம். யாருக்கு யார் பெருமையா? நாங்க வந்து சயின்டிஸ்ட்ல மேல இருக்கோம், நாங்க அறிவியல்ல எங்கேயோ போயிட்டோம். அப்போ இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா, வாடகை தாய் கலாச்சாரம் இது அதெல்லாம் கொண்டு வர்றான் உள்ள. டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருந்தான் அதே செய்தியை வச்சுட்டு, டபுள் இன்கம் நோ செக்ஸ், கணவன் மனைவி அவர் ஆம்பள காலையில வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவார், நைட்ல அந்த அம்மா வேலைக்கு போயிடும். இவங்க ரெண்டு பேரும் வாழணும்னா ஒரு நாள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன கேவலம்? எதுக்கு வாழ்க்கை இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்யும்? குர்ஆன்ல அல்ல அழகா ஒரு அர்த்தம் சொல்லுவான், ஒரு ஒரு வார்த்தையிலே சொல்லுவான், உங்களை நம்ம சும்மெல்லாம் வச்சிடல, ஏதோ இஷ்டத்திற்கு இஷ்டப்பட்டவர்களை யாரும் திருமணம் முடித்து விடலாம் என்றெல்லாம் இல்லை. இட் இஸ் ரிட்டர்ன், எழுதப்பட்டது. உங்களில் ஒருவர் ஒருவரோடு தன்னையே அங்கே தரிசனமாக்கினீர்கள். கணவன் மனைவி உறவுன்னா என்ன உறவு? மிங்கும் மீசா கண் கதையிலா, மிக ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட் நாம் உங்களிடத்தில் இருந்து எடுத்திருக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் கணவன் மனைவியினுடைய அக்ரிமெண்ட் இருக்கே, அல்லாஹ் ஈமானை பற்றி சொல்லும் போது கூட மீசாக்குன்னு சொல்றான், அக்ரிமெண்ட் வெறும் அக்ரிமெண்ட். ஆனா கணவன் மனைவியில ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட், உங்களுடைய குறை எல்லாம் அவளுக்கு தெரியும், அவளுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா எதுவும் வெளியே தெரியக்கூடாது. அக்ரிமெண்ட் குர்ஆன் சொல்லுகிறது. திருமணத்தையே இப்படித்தான் நல்லா அறிமுகப்படுத்தி தருகிறான் நமக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்துட்டு இவன் என்ன செய்யறான், என்னைக்கு அந்த திருமண உறவு தனக்கு தேவை என்பதை கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். There is no sex. அப்புறம் என்ன அது வாழ்க்கை? இல்ல அதுக்கு பேர் என்னதான் சொல்லுவாங்க? அப்புறம் என்னதான் வாழ்றோம்? அப்புறம் எதுக்குதான் இங்க இருக்கோம்? அந்த அம்மா எதுக்கு? அப்போ திருமணத்தை பற்றி இறைவன் சொல்லி தருகிறாள், நீங்கள் அங்கே அமைதி அடைவதற்காக வேண்டி, அது அல்லாஹ்வினுடைய சுன்னத், அது பெருமானாருடைய சுன்னத். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும், நீங்கள் அமைதியை உணர்வீர்கள். அப்ப திருமணத்தை குறித்து அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். முதல் செய்தி, மனிதனுடைய மனோநிலை, அவன் வாலிபத்தை அடைந்தவுடன் அவன் தேடுகிற அந்த செய்திக்கு, அந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் தீர்வை சொல்லுகிறது. திருமணத்தை தவிர அதற்கு தீர்வே கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு வேண்டும் என்றால் நோன்பு வைக்கும். அது ரெண்டும் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, சேர்ந்து வாழ்றோம், வாழக்கூடிய எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நிலைகள் எல்லா நிலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்தியாவினுடைய நாம் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இந்தியாவில் வந்து அது அது அந்த 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 அப்படி ஒரு செய்தியை காயின் பண்ணி வச்சிருக்கான், என்னதான் இருந்தாலும் கணவன் தான். ஒரு தடவை வாக்கப்பட்டுட்ட
நீ முடிஞ்சு சாவுற வரை செத்தாலும் அவங்கால தான் சாவணும். அதுல வேற யோசிக்கிறதுக்கே வழி இல்லை. இது ஹிந்து முறைப்படி உண்டான சிந்தனை, ஹிந்து முறைப்படி உண்டான சிந்தனை. இஸ்லாம் அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ் மனிதர்களுக்குரிய ரைட்ஸ கொடுத்திருக்கான், ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுடைய உரிமைகள் உண்டு, அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அமைத்து தந்திருக்கிறான். கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதல்ல, தேவை ஏற்பட்டால், பிரிய வேண்டும் என்கிற தேவை ஏற்பட்டால் எப்படி பிரிய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்ப நம்மள்ட்ட உள்ள பெரிய விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த பையன் படிக்கணும், பொண்ணு படிக்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு நினைப்போம். ஆனா கல்யாணங்கிறது இவ்வளோ பெரிய தேவை, அது இங்கிருந்து அவனை கியாமத்து நாள் வரையும் கூட்டிட்டு போகுது. அதுக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த கிளாஸும் கிடையாது. சமூகத்தினுடைய குறைபாடு, ஒரு ஸ்கூல்ல ஒரு சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தர்றான், சட்டையை போறதுக்கு அயன் பண்றதுக்கு சொல்லி தர்றான், வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அந்த வாலிப வயசுல இது சமுதாயத்தினுடைய கடமை. இது ஒரு பள்ளியாசல்ல நிக்காது நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜமாத்தார்களுடைய கடமை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாத்தை குறித்தான அறிவு, அதுல வந்து என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அறிவு. வரலாறுல வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடத்தர் வழியே அப்படி நடந்து போவாங்க, கடத்தர்ல இப்படி நடந்து போவாங்க சும்மா, அது வரலாற்றில் அழகாக எழுதி இருக்கிறார்கள். கடத்தர்ல இப்படி நடந்து போற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்களாம், இப்படி நடந்து போகும்போது பாப்பாங்க என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு எடுக்கல போய் இப்படி நடந்து போவாங்களாம். நடந்து போகும்போது கடத்தரில் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், லா யபீஉ ஃபீ சூக்கினா இல்லா மன் யுஃபக்கி, லா யபீஉ ஃபீ சூக்கினா இல்லா மன் யுஃபக்கி. எங்களுடைய கடத்தரில் ஒருத்தன் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஹி மஸ்ட் பி த எம்பிஏ கிராஜுவேட். அவருக்கு பிசினஸ் லா தெரியணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும், அவருக்கு எந்த பொருளை எப்படி விற்க வேண்டும் என்கிற அறிவு வேண்டும். அடியும் உழுவுமா சில நேரத்தில், உடனே சொல்லுவாங்களா இவனை தூக்கு. இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்கு என்னங்க தகுதி, இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்கு என்ன தகுதி, ஒரே தகுதி பொய் சொல்ல தெரியணும், ஒரே தகுதி பொய் சொல்ல தெரியணும். உலகத்தில் இவ்வளவு பெரிய அறிவாளி நாடு, நாங்க வந்து எல்லாம் நாங்க அப்படி நாங்க இப்படி நின்று அப்படி எங்களுடைய சிபிசிஐடியை வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்ற உடனே கிட்டத்தட்ட பெரிய கோடீஸ்வரன், எத்தனையோ கம்பெனிக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு இருக்கிற ட்ரம், அவர் மேல ஒரு செய்தி வருது, பல கம்பெனியில வந்து நாட்டுக்கு வர வேண்டிய அந்த டாக்ஸஸ் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறான் செய்தியாளர் வந்து, நீங்க இவ்வளவு பெரிய டாக்ஸ் ஏமாத்திருக்கீங்களா? அவன் சொல்றான், ஏயா இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு அரசாங்கம் இருக்கும்போது நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னா என் அறிவு எவ்வளவு பெருசுங்கிறான். எப்படி கிண்டல் பண்றான் பாரு, ஏமாத்தி இருக்கடா நீ போய் பிரைம் மினிஸ்டர் இதுல உட்கார்றிய பொறுப்புல அப்படின்னு கேட்ட அவன் சொல்ற பதில், உன்னை ஏமாத்துற அளவுக்கு எனக்கு மண்டை இருந்துச்சு இல்ல, அப்ப நான் தானே பெரிய. இந்த மனுஷன்லாம் கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுருந்தா செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு. இல்ல எபி ஊஃபி சூக்கினா இல்ல மையத்த பக்கம், அறிவு இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கணும். ஓடுற வியாபாரத்திற்கே இப்படி அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையை குறித்து எந்த கிளாஸும் கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது. இதுல பெரிய கூத்து வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட சில விதமான அறிவுகளும் செய்திகளும் கிடைக்கிறது. சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன். அந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே வீட்டுல வைக்கிறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, ஓரம் உட்காருங்க, அங்க ரெண்டு மூணு பொம்பளைங்க அம்மா சின்னம்மா பெரியம்மா மாமி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அதே சொல்லுது, நானும் வயசுக்கு வந்தப்போ இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஏதாவது ஒண்ணு வந்து இதை இப்படி சுத்தப்படுத்தணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சில செய்ய, உடனே அந்த பிள்ளைக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஓஹோ இது எல்லாருக்கும் இருக்கும் பொழுது இது எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வட்டம் பிரிக்கிறது. ஆனா ஒரு பையன் வயசுக்கு வந்தா
ஒரு பையன் வயசுக்கு வர்றாங்க, பாலிக வயசு அடையிறான், அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. நிறைய பேர் இதன் மூலமாக சைக்கோ ஆகிறதுக்கு ஆகிறான், நியூரோட்டிக் ஆகிறான், நோயாளி ஆகிறான். அவனுக்கு என்னென்ன பொருள் புதுசா தன் வாழ்க்கையில் என்னன்னு யாரிடத்திலையும் கேட்க முடியாது. அவன் போய் கேட்கிறாள், அவன் வயசு உள்ளவனா இருப்பான், அவனுக்கு அதை பத்தி தெரியாது. உடனே அவன் சொல்லுவான், மாப்பிள்ள நானும் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போறான்? இஸ்லாம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுங்க. பெருமானார் பேசுகிற அந்த வார்த்தையை பாருங்க, யா மஷர் ஷபாப் கூப்பிடுறதே, வைசாலி கிழவே வெள்ளதாடி ஒதுங்கிக்கிங்க, சின்ன பிள்ளைங்களா அப்படியா பாலிபர்களா வாங்க முன்னாடி. ஐ ஹாவ் டு டாக் சம்திங் வித் யூ. ஒரு பெருமானார் பேசுகிற வார்த்தை, நான் உங்களோடு சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முடியாங்க கூப்பிட்டு பெருமானார் பேசினாங்க. வயசுக்கு வர்றதுன்னா என்ன? அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றாங்க. பெருமானார் பேசிய அந்த வார்த்தையை இந்த சமூகம் எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது. அப்ப இதுல எந்த கிராஜுவேட் எதுவுமே இல்லாம, எந்த பட்டறிவும் இல்லாம அவனை கொண்டு போய் தள்ளி விட்டாயிருது. அவன் திருமணம் முடிச்சிடறான். அந்த ஆசையும் அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மாநிலத்தின் மீது உள்ள அந்த ஈர்ப்பும் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு, ரெண்டு மாசம் முடிஞ்ச உடனே அங்க நிக்கல சண்டை. ஏன்? அந்த புரிதல் இல்ல. மனைவினா யாரு தெரியல. அந்த மனைவிக்கு இந்த கணவனை பற்றி உண்டான அறிவு இல்ல, சொல்லி கொடுக்கல. நேரடியான தப்பு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஜமாத்துகள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இன்றைக்கு பல இடத்திலே வகுப்புகள் நடத்துகிறார்கள். கல்யாணம்னா என்ன? மணமகன்னா யார், மணமகள் யார், மாமியார் யார், மாமனார், எல்லா சீரியல்லையும் போட்டு காட்டுறது. மாமியார்னா சண்டைக்காரி, அவ்வளவுதான், அது ஒரு பேய். இங்கிருந்து அனுப்பும் போதே பார்த்து போ, அங்க ஒண்ணு இருக்கு அந்த அம்மா சொல்லி கொடுங்க. இது என்ன ஒரு முட்டாத்தனமான மூடாத்தனமான ஒரு பழக்கம்? உன்ன மாதிரிதானே அந்த அம்மாவும். அது அவங்களுக்கு எதை இன்ஜெக்ட் பண்றோமோ, எதை சொல்லி தரமோ, அதுதான் நாங்க போய் செய்வாங்க. என்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? மாமியார் அப்படிங்கிறது உன் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அவங்க சொர்க்கத்துக்கு போனாதான் உன் கணவன் போகலாம், உன் கணவன் சொர்க்கத்துக்கு போனாதான் நீ போக முடியும். அப்படி சொல்லி கொடுத்து பாருங்க அந்த பிள்ளைகிட்ட. அப்புறம் அந்த மாமியார் பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அந்த தாயும் தகப்பனும் இல்லாமல் இவருக்கு எங்கே சொர்க்கம்? அந்த தாயும் தந்தையினுடைய ரிதா இல்லாமல் இவர் எங்கே போக முடியும்? இந்த கணவனுடைய ரிதா இல்லாமல் இந்த அம்மா எங்க போக போகுது? இன்னைக்கு சொல்றான், புதுசா ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கான், போன மாசம் கொண்டு வந்தான், தன் கணவனை தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிரித்தால் கல்யாணத்தை முடிச்சிடலாமா, கிட்னி வலிச்சால் வெட்டி எடுத்துருந்து. ஒருத்தனுக்கு கிட்னி வலிக்குது, ஏண்டா வலிக்குது, என்னமோ தெரியலங்க வலிக்குதுங்க, அப்ப வெட்டுறாத. இன்னைக்கு அப்படித்தானே அது, அது நடைமுறை பழக்கத்தோடு உள்ளது. அதனாலதான் அவன் சட்டமும் ஏற்றுறான். கணவன் வந்து, கணவனுக்கு வந்து அந்த அம்மா சிரமம் கொடுத்துச்சுன்னா உடனே கல்யாணத்தையே வெட்ட வேணாம், அது வேணாம். எல்லாமே இதை எடுத்த கவுத்த முடிவு தான். இஸ்லாமியர்கள் உங்களிடத்திலே வந்து கெஞ்சினார்களா கேட்டார்களா எங்களுக்கு இந்த சட்டம் வேணும்னு? அவனே சொல்றான். அது எப்படி? அது எவ்வளவு பெரிய உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது. தலாக் என்பது இருக்கிறது, எவ்வளவு பெரிய உரிமை ஒவ்வொருத்தர் கையிலையும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உரிமை. வாழவே முடியாத பட்சத்திற்கு கல்லானாலும் கணவன் அப்படியே கெட அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு, பிரிந்து போவதற்குரிய அருமையான அந்த தீர்வை இஸ்லாம் தந்திருக்கிறது. இஷ்டத்துக்கு பிரியறதா? இஷ்டத்துக்கு. அதாவது பழக்க தோஷத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ முடிச்சு போடுற கலாச்சாரம் இங்க உண்டு. இந்தியா, நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவில் மூணு முடிச்சு போடக்கூடிய கலாச்சாரம் இந்தியாவில் உண்டு. ஆனா இஸ்லாத்துல மூணு முடிச்சு அவுக்கிற கலாச்சாரம் உண்டு. நம்ம யாரும் இங்க தாலி கட்டுறது இல்ல. இந்த கருவமணி போடுவாங்க, இந்த தாலி அப்படிங்கிறது நமக்கு இந்த மூணு முடிச்சு கலாச்சாரம்லாம் இல்ல. ஆனா எப்படியோ எங்கிருந்தோ வந்த இந்த செய்தி, அந்த முடிச்சுகளை அவிப்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. திருமணம் என்பது மூன்று முடிச்சு, அது எப்படி அவுக்கிறது இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க ரெண்டு பேரும் வாழ்வதற்குரிய அந்த தகுதி இல்லை, சிரமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல உபதேசம் பண்ணு. அவங்கள யாராவது வச்சு சொல்ல சொல்லுங்க. உண்மை எடுத்த கவர்த்தனும் ஒன்றே மூணு தலாக்கு மூணு தலாக்கு, எங்க போனாலும் இதே பஞ்சாயத்து தான். பொது சிவில் சட்டம் மூணு தலாக்கு, என்ன மூணு தலாக்கு? முதல்ல உபதேசம், அந்த அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லணும், எஜுகேட். எந்த பொருளுக்குமே ஒரு செய்தி உண்டு, எஜுகேட் முதல்ல அவங்கள. அதுக்கு என்னன்னு அவங்கள விளங்க வைக்கிறது. அது செட் ஆகல உடனே எல்லாம் திரும்ப சொல்றான், அவங்களுக்கு வந்து நீங்க படுக்கைய பிரிங்க, படுக்கையில அவங்கள கொஞ்சம் தூரப்படுத்துங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் உறவு இல்லாத மாதிரி காட்டிக்கிங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ரெண்டாவது, உறவு இல்லாத நிலையை காட்டிக்குங்க. அதுக்கு சரியா வரல, லேசா அடிங்க, ரொம்ப அடிச்சிருக்கோம் லேசா. நான் வந்து டைம் ஆயிடுச்சு, இது ஒன்னொன்னுக்கு பின்னுமே சைக்காலஜி இருக்கு, இதுக்கு ஒன்னொன்னுக்கு பின்னாடியுமே காரணம் சொல்லுகிறான். ஏன் இது, ஏன் இது, ஏன் இது, ஆராய்ச்சி செய்து அதை முடிவு செய்து கட்டுரைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சொல்லிட்டு எல்லாம் திரும்ப சொல்றான், இதுல எதுலையுமே செட் ஆகல, இது ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேலை, ரூமுக்குள்ள வீட்டில் இருக்கும் போது செஞ்சுக்கிற வேலை. ரெண்டு பேருடைய குடும்பத்தில இருந்து ஒரு பொதுவான ஆள் போய் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்து. அந்த அம்மாவும் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு பேசி ஒரு, இதுல எதுவுமே செட் ஆகல. அப்பந்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் பிரிவதற்குரிய வழிகளை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். பிரிவதற்குரிய வழிகளை, அது என்ன? டைவர்ஸ், தலாக். தலாக்குனா என்ன? இன்னைக்கு திருமணம் முடிஞ்சது. இப்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச் ஒன்று போட்டிருந்தான், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மால் கட்டுரை எழுதியிருக்கான், அதால் பேர் கூட என்னமோ இருந்துச்சு, நம்ம பாய் ஒருத்தன் கட்டுரை எழுதியிருக்கான். நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். அவன் பேரு வந்து ஜீஷன் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய கட்டுரை வந்துருந்துச்சு. அதுல அவன் சொல்றான், இந்தியாவில முஸ்லீம்கள் தான் அதிகபட்சம் டைவர்ஸ்ட் கேஸ். இந்தியாவில அதிகபட்ச டைவர்ஸ்ட் கேஸா இருக்கிறது முஸ்லீம்கள் தான் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டடியை பண்ணி, எதுக்கு இந்த பொது சிவில் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்டுரையை உள்ள நுழைக்கிறான் கொண்டு வந்து. அவன் பேர் ஜீஷான் பாயின்னு போட்டிருக்கான், அவன் எந்த ஜீஷான் தெரியல, இல்ல அது ஒரு நஜீஷான் தெரியல. அவன் கட்டுரை எழுதியிருக்கான் கிட்டத்தட்ட 5.3% 2001ல், அப்புறம் 5.63% கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வந்து தலாக் கொடுக்கறாங்க, டைவர்ஸ் ஆகுறாங்க. ஆனா அதே இந்துக்கள் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.8% மட்டும்தான் ஆகுறாங்க. இப்ப உள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் புள்ளியெல்லாம் போட்டா எவனுக்கு விளங்காது, ஒரே புள்ளியா போட்டு இது எவன் போய் பார்க்க போறான்? ஆனா இந்த பதிவு இருக்க இது மோசமான பதிவு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இது வெளியே வருது, படிக்கிறவன் என்ன நினைப்பா, பாய் வீட்டுலதான் எல்லாமே அறுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வீட்டுல அறுத்துருக்கான், எத்தனை வீட்டுல தலாக்கு விடுறான். இதுக்கு பின்னாடி உள்ள இந்த ஆய்வறிக்கையை ஒருத்தர் ரிவியூ பண்ணி எழுதியிருக்கான், திரும்ப இந்த இது அறிக்கை சரிதானா அப்படின்னு ஒருத்தர் மேற்கோள் காட்டி என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு எழுதுனா, உண்மையிலே நம்முடைய அந்த புள்ளி விவரம் இருக்கிறதே தப்பான விவரம், தப்பான விவரம். ரெண்டாவது, அவன் இந்த இந்துக்களை பற்றி எழுதியிருக்கக்கூடியது ஒரு மேல்தட்டு குறிப்பிட்ட சாதியை மட்டும் எடுத்து 1.8% எழுதுறான். ஆனா ஃபுல்லா எல்லாரையும் கணக்கு பண்ணி எழுதுனான், கிட்டத்தட்ட 10% அவர்களிடத்தில் ஏற்படுகிறது டைவர்ஸ்ட் ஆகு. எழுதிட்டு கீழே எழுதுனான், இப்ப நம்ம நாளும் டைவர்ஸ்ட்னு ஒரு செய்தி இருக்கிறது, நாம் விவாக விலாக்கு அளித்துக் கொள்வோம், அவங்கள்ட்ட அதுவும் கிடையாது, கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கலாம் சில பேரு, ஆனா இன்னும் சில பேரு பிரிந்து வாழுவார்கள். டைவர்ஸும் இருக்காது, ஒன்னும் இருக்காது, கல்யாணம் பண்ணிடுவா, எனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு போன, அந்த அம்மா பாட்டுக்கு அங்க குஜராத்ல உட்கார்ந்துருக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு டெல்லியில் இருக்கு, இந்த அம்மா இவர் பாட்டுக்கு டெல்லியில் இருப்பாரு, இவங்க ரெண்டு பேருக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இப்படி இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணா 13-14 புள்ளியை தாண்டுகிறது. இப்ப அந்த உறவுகளை யாராவது கேட்டா, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எங்க இருக்காங்க, அவங்க 28 அந்த வீட்டுல இருக்காங்களாம், இவங்க 28 இந்த வீட்டுல இருக்காங்க, இதுக்கு பேர் என்ன மண்ணாங்கட்டி உறவு? இஸ்லாம் கேட்கிறது இது என்ன உறவுடா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க அடுத்தவனுக்கு ஆலோசனை, ஏய் நீ ஒழுங்காயிரியா, இந்த அம்மா பாரு அழுவுது, இவர் கொடியை தூக்குறார். எவ்வளவு முட்டா போயிலுங்க, உன்னுடைய அந்த செய்தியை உன்னால அடைக்க முடியல, நீ என்ன அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு வந்திருக்கு, உனக்கு என்ன இருக்கு? அப்போ அதனுடைய அழகான வழியை இஸ்லாம் காட்டுகிறது, இஸ்லாம் சொல்லி தருகிறது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒவ்வொரு நாளுமே ஷைத்தான் தன்னுடைய அரிச கடல்ல விரிப்பானாம். ஒவ்வொரு நாளுமே ஷைத்தான் தன்னுடைய அரிச கடல், இபிலிஸ் சாயங்காலம் எல்லா ஷைத்தானும் ஒன்னா வருவாங்களாம், வந்து கணக்கு கொடுப்பாங்களாம் ஒவ்வொருத்தரும், இது என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த செய்தியா கேட்பானா, இன்னைக்கு இவனை தொழுவ போடல அப்படின்னு ஒரு செய்தான் இபிலிஸ் சொல்லுவான். இபிலிஸ் அப்படிங்கிறது ஹி இஸ் த விஐபி, அவர் தான் வந்து அந்த பார்லிமெண்ட்டுக்கு அவர் தான் வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர். இபிலிஸ் அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல குழப்பிராதியை போட்டு பாராளுமன்றத்துக்கு பிரைம் மினிஸ்டர்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மத்த செய்தான் குட்டி செய்தான் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வந்து சொல்லுமா, இவனை தொழுவ போக முடியல, அவனை அப்படி பண்ணிட்டேன், இவனை இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு உடனே அதை வந்து சொல்லுவானா? அந்த ரசூல்லா வார்த்தையிலே சொன்ன அழகா இருக்கும். ரசூல்லா சொல்றாங்க, இதை சொல்லி தராங்க நமக்கு, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மின்ஹு மன்சிலதன். அப்ப அந்த இபிலிஸ் சொல்லுமா, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, அவர் பக்கத்துல ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி கிரேட் வேணும்ல, ஒரு ஒரு இவருக்கு பக்கத்துல பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல, பிரைம் மினிஸ்டர் இந்த பிரைம் மினிஸ்டர்ல அந்த பிரைம் மினிஸ்டர் இபிலிஸ் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அவன் சொல்லுவானா, அதுனாகும் மினு மன்சிலத்தன் ஆகமுகும் பித்தனா, எனக்கு பக்கத்துல இருக்கவே மிகப்பெரிய மோசமான பித்தனா காரணம் இருக்கணும். அப்பன்னா மாப்பிள்ள நீங்க வாங்க அவருக்கு அந்த சேர் அன்னைக்கு, நீங்க இன்னைக்கு இங்கே உட்காருங்க அப்படிங்கும் போது பயக்கூலு சில சைத்தானங்கள் அப்படி இப்படி சொல்லும். கடைசியா ஒருத்தன் வருவான், ஹத்தா ஃபர்ரத்து பைன ஃபர்ரத்து பைனஹு வ பைன இம்ராஅதி, ஒருத்தன் ஒரு சைத்தான் வந்து சொல்லுவானா, ரெண்டு கணவன் மனைவியும் சந்தோஷமா ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்க, சந்தோஷம் ஆகணுங்கிறதுக்காக வேண்டியே வீட்டில் இருக்க முடியலன்னு வெளியில போனாங்க, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தேன் ஆனந்தமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க, அல்ல அவங்க மேல ரஹமத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தான். சும்மா இருப்பான இப்படி பார்த்துட்டு அந்த நகை கடையை பார்க்க சொன்னேன் அந்த அம்மாவை, அந்த அம்மா பார்த்துச்சு, ஏங்க இந்த 500 ரூபா கெட்டு கெட்டா அடிக்கி வச்சிருக்கீங்களே, இந்த கண்டையில கொடுத்தீங்கன்னா என் கை அரிப்பு கால் அரிப்பு எல்லாம் போயிருமே, எனக்கு கொஞ்ச நாள ஒரு வியாதி, கை அரிக்குது காதரிக்குது கால் அரிக்குது, இந்த வியாதி எல்லாம் போகணும்னா அந்த 500 ரூபா 1000 ரூபா கெட்ட அந்த கடையில கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. உடனே அவரு, எண்டி சும்மா இருக்க மாட்டேங்கிற, இப்ப எனக்கு ஹார்ட் அரிக்குதுரி, ஏன் வாங்கி தந்தாதான் என்னவா, அந்த காசுலாம் அப்படி வந்து புழு புடிச்சுதான் போகும், உன்னை வெளியே கூட்டு வந்ததே முசீபத்தா போச்சு அல்லான்னு பேசாம வீட்டுக்கு போயிருவோமான்னு, இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு வந்துட்டு நான் எங்கேயாவது போறேன் இப்படியே ஆரம்பிக்கும் இந்த பஞ்சாயத்து, இது எங்க போய் முடியும், இவன் ஏண்டா இதை கூட்டிட்டு போனா இப்படி ஒரு லூச கட்டி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு ரெண்டு பேரும் ஒரு வாரம் பேச மாட்டாங்க. இந்த இபிலிஸ் இந்த சைத்தான் வந்து இபிலிஸ்ட சொல்லுவான், சூப்பர் காரியத்தை இந்த டிமானிட்டேஷன் அப்படிங்கறத வச்சு மத்தவங்க எல்லாம் பஞ்சாயத்து ஆனாங்களோ இல்லையோ இந்த பண பிரச்சனையினால ஒரு குடும்பத்தை காலி பண்ண ஐயா. உடனே அல்ல அந்த இவன் இபிலிஸ் பார்ப்பான், டிமானிட்டேஷன் நீ தான் மாப்பிள்ள, உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சேர் நீ தான் உட்காரு, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கே நீ அப்படின்னு சொல்லி அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்குவான். பெருமானர் சொல்லுகிறார்கள், அப்ப இது எவ்வளவு பெரிய இந்த இங்க நடக்கிற இந்த செயல்கள் எந்த சைத்தானுடைய வேலைன்னு வாங்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பெருமானர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான இந்த வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். தலாக்கு விடணும் அப்படின்னா அதுல ரெண்டு வகையை சொல்றாங்க, ஒன்னு சுன்னத்தான தலாக், ரெண்டாவது அதற்கு மாற்றமான தலாக். நபியினுடைய வழி, நபியினுடைய வழி இல்லாதது, இது ரெண்டு வகை தான். அந்த முதல் வகையில நபியினுடைய வழியில ரெண்டு செய்தியை சொல்றாங்க, அது ரெண்டு பிரிவாக இருக்கிறது, அதுல ஒன்னாவது பெஸ்ட், ரெண்டாவது குட். பெஸ்ட் தலாக் உலகத்துல என்ன அப்படின்னா, எல்லா செய்தியும் செஞ்சு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், நான் ஒன்ன ஒரு தலாக் விடுறேன்,
இந்த அம்மா மூணு பீரியட் கால அளவுக்கு இந்த அம்மா வெயிட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே இருப்பாங்க. இவர் செலவு பண்ணுவார், அவங்களுக்கு வீடு பிடிச்சி எல்லாம் செய்யணும், ஆனா கூட இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது. இவர் தனியார். இந்த மூணு மாத காலத்துல அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திருமணம் உடனே அப்படியே போய் கூட்டிட்டு வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மூணு மாசம் தாண்டிருச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள திருமண உறவு முடிஞ்சு. இத கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது இது வழிமுறை, இது இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒண்ணு. ரெண்டாவது சொன்னாங்க, அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, குட். இன்னமுமே கோபமா இருக்கான், லாயக்கே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம், ஒரு மாசம் ஆகியும் முடியல. அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, அந்த ஒரு மாசம் கழிஞ்ச உடனே இன்னொரு தலாக், ரெண்டாவது தலாக். மூணாவது என்பது கடைசி அந்த ஆயுதம் இருக்கிறது. இந்த ஒரு தலாக் சொல்லி அந்த அம்மா மூணு பீரியடுக்குள்ள திரும்ப மீட்டுக்கலனாலே அந்த அம்மா நம்ம திருமணத்தை விட்டு வெளியே போயிடும். இந்த முத்தலாக், முத்தலாக், மூணு தலாக், மூணு தலாக் ஒரே நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத தலாக், ஹராமான தலாக். ஒரே நேரத்தில் நான் உன்னை முத்தலாக் விட்டுட்டேன், அல்லாஹுவினுடைய அரிசி இதுக்கு தான் நடுங்குது. இந்த தலாக்கு பேர் ஹராமான தலாக்னு சொல்றாங்க. இப்படி விடுவதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. முறையா அது அந்த 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 முறையோட செய்வதற்குத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியது. அது தெரிய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அப்படி ஒரு வகையை இஸ்லாம் காண்பித்து தருகிறது. விளங்குதா? இதுதான் வந்து திருமணத்திற்கும் அந்த தலாக்கிற்கும் அந்த நேரத்துக்கு சுருக்கத்துக்குள்ள அந்த செய்தியை சொல்லிடணுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு மனசுல பதியும், கேட்டவங்க யாருக்காவது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். இவன் சொல்லுகிற அந்த காமன் சிவில் கோடுன்னு இருக்கு, அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தலையில கை வைக்கிறதுக்கு மட்டும்தான், வேற எவன்டையும் போய் பேசவே முடியாது. வேற அங்கு அவர்களுடைய சமயத்திலே இருக்கக்கூடிய மேல்குடி கீழ்குடிக்கு கீழே, மேல்குடியில ரெண்டு பேர் இருக்கான், நேற்று ஒருத்தன் கட்டுறது, மேல்குடியில ரெண்டு இருக்கு, அவன் அவனும் ஒத்துக்க மாட்டான். ஒரு யானையை சாவடிச்சாங்க, இப்படி போடுறதா இப்படி போடுறதா, அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும், இப்படியா அப்படியா, இந்த இப்படி இப்படியே அங்க பல வருஷம் ஓடு. அப்ப அந்த குழப்பத்தெல்லாம் அவங்க தீர்த்துட்டு இங்க வர்றதுக்குள்ள எல்லா குழப்பமும் துனியாவே தீர்ந்து போயிடும். ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் த கியாமா இன்னைக்கு. அப்புறம் இவங்க நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன இருக்கிறது, இதெல்லாம் ஷோ ஆஃப். இந்த நேரத்தில் நாம் ஒரு முடிவை செய்ய வேண்டும், நாம் மக்கள் முதல்ல எஜுகேட் ஆகணும். இது ஏதோ திலகர் திருடல்லையும் உழவர் சந்தையிலையும் ஒரு கூட்டம் நடத்திட்டு நாங்கள்லாம் காட்டிட்டோம், நான் நடத்துறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், நடத்தணும். ஆனா பர்சனலா ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் முடிந்தவர்களுக்கும் வகுப்பு எடுக்கப்பட வேண்டும். ஒரு நாள் செமினார் மாதிரி கூப்பிட்டு வச்சு காலையில சாயங்காலம் வரையும் சொல்லி ஸ்லைட் ஷோ போட்டு அவங்களுக்கு காமிக்கணும். திருமணம்னா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லு, ஒரு கணவனாக உங்களுடைய கடமை என்ன, ஒரு மனைவியாக அந்த அம்மா அந்த அம்மாவை கூட்டிட்டு காட்டணும். தனியா அவங்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு நாள் ஒரு கருத்தரங்கு, ஒரு பயிலரங்கம் ஆணுக்கு. திருமணம் முடிக்க போற ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு தான் அப்புறம் திருமண வரம்புக்குள்ளே அவர்களை கொண்டு வர வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கிற இது இந்த சமுதாயத்தினுடைய குறைதான். இதை நாம் உள்வாங்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகள் இங்கிருந்து முன்னெடுக்கப்பட்டால், உங்களுடைய பள்ளியாச்சிலிருந்து இந்த ஜமாத்திலிருந்து அதற்குரிய யாரோ சொல்லுவாங்க, யாரோ செய்வாங்க, மெட்ராஸ்ல ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம், நம்ம பள்ளியாச்சிலிருந்து செய்யணும். தெரிஞ்சவரும் தெரியாதவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு தடவை கேட்டா விளங்காது. காமர்ஸ் புக்கு இவ்வளவு பெருசு தலைவாடி மாதிரி இருக்கு, பிரிச்சு வச்சா படுத்துக்கலாம், அதை மண்டையில ஏத்திடுறான். எம்பிஏ புக்கை படிச்சிடறான், அப்ப அவனுக்கு இந்த இஸ்லாமிய சட்டம் இது அஜித்து மாருக்கு தான் நின்று சொல்லணுங்கிறது இல்ல, யாரு வேண்டாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்களும் தானே கல்யாணம் முடிக்கிறீங்க, அஜித் மட்டுமா கல்யாணம். அப்ப அதை முதல்ல படிச்சுக்கிட்டு அடுத்து அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த நிலைகள் ஏற்படுத்தப்பட்டால் இன்ஷா அல்லா இந்த சமுதாயத்தை எந்த பயலாலும் கை வைக்க முடியாது. அதை நாம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். நாம இபாதத் செய்யலன்னா அல்லாஹ் செய்ய வைப்பான். இப்படிலாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் பத்தி ஏன் பேசுறோம், அல்லாஹ் செய்ய வச்சிருக்கான், குத்துறான், இதெல்லாம் மறந்துட்டான். ரெண்டாவது எங்க பார்த்தாலும் நாங்கள் உயிரை கொடுத்தாவதுங்க, நான் ஏன் உயிரை கொடுக்குறேன், நான் வாழ்த்து காட்டுவோன்னு சொல்லு. பெருமானார் நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்தார்கள், நான் உயிரை கொடுத்தல, நான் உயிரை கொடுத்து போட்டு யார் இங்க நிப்பா, அட நின்னு வாழ்றதுக்கு நான் வாழுவேன், என்னை பார்த்து நீ உன்னுடைய தலையை கீழே போடுவாய், அப்படி சொல்ல வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக இந்த நேரத்திலே நாம் சமைவதற்கு, நாம் உருவாவதற்கு இந்த ஒரு மஜ்லிஸ் காரணமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை பொருந்திக் கொள்ள வேண்டும், நமக்கு விளங்குவதற்குரிய வாய்ப்புகளை தர வேண்டும். கேட்டுட்டு மட்டும் போறதல்ல, இதை முன்னெடுக்க வேண்டும். உங்க வீட்லையும் புள்ள உண்டு, என் வீட்லையும் புள்ள உண்டு, என் மகனுக்கும் தெரியணும், என் மகளுக்கும் தெரியணும், உங்க பிள்ளைகளுக்கும் தெரியணும். நீங்க தேடுதல் ஏற்படுத்துங்கள், தானாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேடாத வரையும் கிடைக்காது. நம்மள தேடணும். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவான். இந்த மஜ்லிஸை இதுவரை சிறப்பாக இந்த 8வது நாள் வரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கமிட்டி, இந்த நிர்வாகத்தினுடைய கமிட்டிக்கும், இதை நடத்தி குறிப்பாக இதிலே சிரமம் எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய அமைப்பாளர்களுக்கும், மரியாதைக்குரிய பள்ளியினுடைய ஹசரத் அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளவு நேரம் கேட்ட மரியாதைக்குரிய பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மனதார்ந்த நன்றியை சொல்லி, இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லப்பட்ட செயல் நடைபெற வேண்டும் என்று இஷாவுல துவா செய்வோம். கேட்டோம், சூப்பராக பேசினாரிய, தேவையே இல்லை, அதை தூக்கி கொண்டு போய் போடுங்க. அடுத்த வருஷம் இப்படி நடந்துருச்சு ஒரு போர்டு மாட்டினா அதுதான் நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தருவானாக. வாக்கு தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.